2022 மே மாத தென்றல் இதழில் சிங்கப்பூரிலிருந்து வித்யா அருண் எழுதியுள்ள வெட்டன மர என்னும் சிறுகதை. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இஷூன் எம்ஆர்டி நிலைய நடைமேடையில் நின்று கொண்டிருந்தேன். காலை நேர அவசரத்தில் எதிர்மேடையில் இருக்கும் ரயில் இஷனோடு திரும்பினால் உட்கார இடம் கிடைக்குமே என்று என்னை போல பலரும் பறவை பூங்காவில் இருக்கும் ஃப்ளமிங்கோக்களைப் போல கால் மாற்றி நின்று கொண்டிருந்தனர். நீங்க பிரியாதானே? குரல் வந்த திசையில் பரிச்சயமான முகம், புத்திக்கும் நாக்குக்கும் 1000 மைல் தூரம் இருப்பதைப் போல பெயரை மண்டைக்குள்ளிருந்து நாக்குக்கு தரவிறக்கம் செய்ய மறுத்தது. ஆமாம் என்றவாறே உருவளித்தேன். நல்ல உயரத்தில் ஒரு பக்கம் மூக்குத்தியும் அலுவலக உடைகளுமாக பரிச்சயமான முகம், என்ன தெரியலையா? கல்லூரியில உங்களுக்கு அடுத்த வருஷம் படித்தேன். நான் ஷைலஜா. பல மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருக்கும் வீட்டில் சட்டென சுற்றும் மின் விசிறி போல கன நேரத்தில் தெண்டலாய் பல நினைவுகள். ஹே, எப்படி இருக்கே? எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கே? ஒருமைக்கு தாவியது என் வாய்மொழி. 6 வருஷம் ஆகுது இங்கே வந்து. 2 பசங்க, மூத்தமா இந்த வருஷம் பிரைமரி, 2, சின்னவனுக்கு 1.5 வயசு. இப்போதான் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் சேர்த்துருக்கேன். நீங்கள்? எனக்கு ஒரே ஒரு வாலு, 5 வயசாகுது, K1, பேர் வினோத். பிஷான் வரை ஒரே திசையில் பயணித்த 20 நிமிடங்களில் கல்லூரி காலம் முதல் நேற்று வரை எல்லாம் பகிர்ந்து கொண்டோம். என்னை விட வேறான வாழ்க்கை முறை. கை கொடுக்கும் கணவர், காய்கறிகள் வாங்குவதிலிருந்து குழந்தைகளை கிளப்புவது வரை இருவருக்குமே வீட்டு பணிப்பெண் அமர்த்துவதில் உடன்பாடு இல்லையாம். 8 மணிக்கு அலுவலகம் போய் 5 மணிக்கு வெளியேறுகிறார்களாம். அடுத்து வந்த நீண்ட வார விடுமுறையில் ஒருவர் மற்றவர் வீடுகளுக்கு போய் வந்தோம். ஷைலுவின் வீட்டின் முகப்பறையில் அவள் மகன் வாங்கிய பரிசுகள் முன் நின்றன. சிங்கையில் பிள்ளைகள் பொதுவாக உறவுக்கு ஏங்கும் வகையினர். குழந்தைகள் ஒன்றாக ஒட்டி கொண்டார்கள். அவர்கள் 2வது முறை எங்கள் வீட்டுக்கு வந்து விடைபெறும் போது என் மகன் வினோதுக்கு தொண்டை குழி அடைத்து கண்ணீர் பெருகியது. என் கணவர் நான், ஷைலஜாவின் கணவர் ரவி, எல்லோரும் ஒரே துறையில் வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்கிறோம். ரவி மும்பை இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். என் கணவர் கணேஷ் முதுகலை பட்டப்படிப்பிற்காக சிங்கை வந்தவர். இருவருக்கும் எண்ணங்களில் ஒரே அலைவரிசை இருந்ததால் நாங்கள் சந்திப்பதும் அடிக்கடி நடந்தது. என் கணவர் கணேஷ் துவாஸில் உள்ள ஒரு தொழிற்சாலையை வழிநடத்தும் பெரிய பதவியில் இருக்கிறார். எனக்கு புவனவிஸ்தாவில் வேறொரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் வேலை. நான் வேலை செய்யும் நிறுவனம் என் மனதுக்கு நெருக்கமான ஒன்று. சென்னையில் உள்ள இதன் கிளை அலுவலகத்தில் தான் நான் முதலில் வேலைக்கு சேர்ந்தேன். என் வேலை திறத்தால் வேகமாக பதவி உயர்வுகளும் கிடைத்த வண்ணம் இருந்தன. திருமணத்தின் பொருட்டு நான் சிங்கைக்கு இடம்பெயர்ந்த போது கூட என் ராஜினாமா முடிவை மாற்றி 6 மாதம் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய எனக்கு வழி செய்து கொடுத்தார்கள். சில மாதங்களில் எனக்கு நிரந்தர குடியிருப்பாளருக்கான அட்டையும் அதே நிறுவனத்தின் சிங்கை கிளையில் என் திறமைக்கேற்ற வேலையும் அமைந்துவிட்டன. இன்றைய நிலையில் நான் தெற்காசிய பகுதிகளுக்கான மேலாளர் பதவியில் இருக்கிறேன். இன்னும் கூடுதல் பொறுப்புகள் பெற்று துணை இயக்குனர், அதன் பிறகு இயக்குனர், மூத்த இயக்குனர் ஆக வேண்டும் என்பது என் லட்சியம். கிளை விட்டு கிளை தாவ வேண்டிய அவசியம் இல்லாமல் 10 ஆண்டுகளாக இங்கேயே வேரூன்றி வளர்ந்து வருகிறேன். பெரும்பாலும் என் வேலை இடத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே நல்ல புத்தி கூர்மை கொண்டவர்கள். தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்யும் இயல்பை கொண்டவர்கள். இப்போது இருக்கும் சூழலில் சில நாட்கள் என் மகன் உறங்கிய பிறகு இரவில் மின்னஞ்சலுக்காகவோ இணையவழி கூட்டத்திற்காகவோ கணினியை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வேலை வாழ்க்கை சமநிலை என்று யோசிக்காமல் வேலையோடு வாழ்க்கையையும் சேர்த்து யோசிப்பதுதான் புத்திசாலித்தனமான நிலைப்பாடு. அப்படித்தான் நான் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் பணிப்பெண் என்பவர் எங்களின் நிகழ்கால வாழ்க்கை தேவை. சைவ சாப்பாட்டு குடும்பம் என்பதால் சமையல் செய்து பிள்ளைக்கும் வைத்துவிட்டு கிளம்புவேன். ஷைலு வீட்டில் வார இறுதிகளை தவிர மற்ற நாட்கள் இரவு உணவு மட்டும்தான் வீட்டில். பிள்ளைகள் இருவரும் பள்ளியிலோ பராமரிப்பு நிலையத்திலோ சாப்பிட்டு கொள்கிறார்கள். ஒரு முறை சந்தித்த போது, ஷைலு இப்போதான் வேலை இடம் மாறின, ஒரு வாரம் ஜப்பான் போயிட்டு வந்தா என்றார் ரவி. வாழ்த்துக்கள் ஷைலு, ஒரு 6 மாசம் முன்னாடி தானே வேற வேலை சேர்ந்தே என்றேன் திகைப்பு அடக்க முடியாமல். வேலை பிடிக்கல, அதான் தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைச்சதும் மாறிட்டேன். கணவனும் மனைவியும் ஈராண்டுக்கு ஒரு முறையோ அல்லது அதற்குள்ளாகவோ வேலை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஷைலு வேலை மாறிய பின் 6 மாதங்கள் வரை காத்திருந்து பின்னர் வேறு வேலைக்கு தாவுகிறார் ரவி. யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேற வேற நிறுவனத்தில் வேற வேற விஷயங்களை கத்துக்கலாம். லிங்க்டின் போன்ற இணையதளங்களில் வேலையில் அமர்த்துற முகவர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வேற வேலையில் இருக்கிறவங்களை தேடி வந்து புது வாய்ப்புகளை சொல்றாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்வாராம், பணியை நேசிங்க, பணியிடத்தை நேசிக்க வேணாம்னு. அவங்களுக்கு வேணும்னா பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் மனுஷங்களை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்று தன் பக்க நியாயத்தை விளக்கினார் ரவி. ஷைலுவும் ரவியும் வீட்டிற்கு ஒரு போதும் மடிக்கணினியை எடுத்து வருவதில்லை. தென்கிழக்கு ஆசிய சந்தைகளில் எங்களின் நிறுவனம் தயாரிக்கும் மருந்து பொருட்களை சரியாக திட்டமிடுதல்தான் என் வேலை. விநியோகச் சங்கிலி என்று சொல்லப்படும் என் துறையில் மூலப்பொருட்களை வாங்குவதில் தொடங்கி அவற்றை கொண்டு சந்தைக்கான பொருட்களை தயார் செய்வது, அவற்றை கப்பல் விமானம் என்று ஒரு தேசத்திலிருந்து உலகின் மற்ற மூலைக்கு கொண்டு செல்வது என பல வேலைகளும் இந்த திட்டமிடுதலில் அடங்கும். என்னுடைய குழுவில் எனக்கு கீழே 7 பேர் வேலை செய்கிறார்கள். இந்த வேலையில் சவால்கள் அதிகம் என்றாலும் என் திறனைக்கேற்ற வேலை. அதை ரசித்து செய்வதால் வாரங்கள் வேகமாக செல்கின்றன. பிள்ளைக்காக 6 மணியோடு வீட்டுக்கு வந்து அவன் தேவைகளை கவனித்து கொண்டு பிறகு கொஞ்சம் வேலை என்று நீள்கின்றன என் பணி நாட்கள். வேறொரு நீண்ட வார விடுமுறையில் நாங்களும் ஷைலு ரவி குடும்பத்தாரும் ஆற்று சஃபாரிக்கு போனோம். குழந்தைகள் முதலை சிலையின் முதுகில் அமர்ந்தபடி புகைப்படத்திற்காக புன்னகைத்தார்கள். எல்லா ஆற்று பகுதிகளையும் பார்த்து கொண்டே கொண்டு வந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தபடி பேசி கொண்டிருந்தோம். பேச்சின் உடைய என்னவர், பாவம் பிரியா, வீட்டுக்கு வந்ததும் சில நாள் 1 சில மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு என்றார். பாருங்க, முடியலனா வெளியே தேட ஆரம்பிங்க என்றார் ரவி. இந்த நிறுவனத்தை பிடிக்க எனக்கு நிறைய காரணம் இருக்குங்க, பார்ப்போம் என்றபடியே என்னவரிடம் வேறு ஏதாவது பேச கண்ணில் சாடை காட்டினேன். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அலுவலகத்தில் வேலை நாள் சுமூகமாக இல்லை. நினைத்த வேகத்தில் வேலையும் முடியவில்லை. அலுவலகம் விட்டு வந்தாலும் அசதியாக இருந்தது. கோப்பையில் தேநீரை ஊற்றியபடியே, எங்க வேலைக்கேத்த அங்கீகாரமோ இருக்குன்னு தான் நானும் நேரம் காலம்னு பார்க்காம வேலை செய்கிறேன். சில நேரத்தில் ரவி சொல்கிற மாதிரி நாமளும் மாறிக்கிட்டே இருக்கிறது தான் சரியோன்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குங்க என்றேன். ஐயா, வீணா ஏன் உன்னை நீயே குழப்பிக்கிற? அவங்க சொல்கிறது எவ்வளவோ உண்மைன்னு நமக்கு தெரியாது. அடிக்கடி வேலை மாறுறது ஒன்றும் நல்லதில்லை. இந்த மாலை முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நம்ம வேலையை திருத்தமாக செய்யறது தான் நம்ம தனித்துவமான அடையாளம். நல்ல உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லாமல் போகவே போகாது. என் தோளை தட்டி உற்சாகப்படுத்தினார் கணேஷ். அடுத்து வந்த வாரத்தில் புது மேலாளர் ஹரிஷ் கோந்தலேக்கர் வந்தார். மராட்டியர் நிறைய ஆண்டுகள் ஐரோப்பாவில் வேலை செய்துவிட்டு சிங்கைக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். இறங்குமுகமாக இருக்கும் தெற்காசிய வர்த்தகத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவர் வகிக்கும் பெரும் பதவிக்கு கூடுதல் பொறுப்பாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்த நேரம் எங்கள் சம்பள உயர்வுக்கான பரிசீலனைகள் முடிந்து முடிவுகள் தெரியும் நேரம். பிரியா, உங்களை பற்றி எல்லாரும் உயர்வாக சொல்கிறாங்க. விற்பனை பிரிவோட தலைவர், எல்லா தகவல்களையும் நீங்கள் விரல் நுனியில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். நல்லா செய்யுங்க. உங்களுக்கான இந்த ஆண்டுக்கான சம்பள உயர்வு கிட்டத்தட்ட 11%. இதுதான் என் குழுவிலேயே ஆக அதிகமான உயர்வு என்றார். மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டேன். என் வேலையிடம் எப்போதும் நன்றாக உழைப்பவர்களை அங்கீகரிக்கும் இடம். முன்னிலும் அதிக உற்சாகத்துடன் செயல்பட்டேன். புதிதாக வந்திருக்கும் ஹரிஷிடம் அதிகம் பரிச்சயம் இல்லை என்பதால் என்னை பற்றி மேலும் அறிமுகப்படுத்தி கொள்ள ஒரு நாள் மதிய உணவு இடைவெளியில் சந்தித்தேன். அரேபியட்டா பாஸ்தா, கொக்கோ கோலா என்று உட்கார்ந்திருந்தோம். நான் படித்த கல்லூரி, குடும்பம் என்று என்னை பற்றி பகிர்ந்தேன். தன்னை பற்றி அவரும் சொல்லிக்கொண்டே வந்தார். பல ஆண்டுகளாக வெளிநாடுகளில் தான் இருக்கிறார். வயதான பெற்றோர் மட்டும் பூனாவில் வாழ்கிறார்களாம். பேச்சின் நடுவில், உங்கள் பிரிவை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. என் காதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்குள்ள நீங்களே முடிச்சிடுறீங்க. வெரி குட் பிரியா என்றார். உண்மைதான், என் திறமையை நிரூபிக்க ஒரு அளவுகோல், முடிந்தவரை சவால்களை நானே தீர்த்து கொள்வதுதான். தலைமைத்துவம் என்பது அதுதானே. ஹரீஷ், என் லட்சியம் எனக்கு நம்ம நிறுவனத்தில் இயக்குனர் ஆகணும்னு. ஏன் முடியாது? பெண்களை அதிக தலைமைத்துவம் மிக்க பதவிகளை கொண்டு வர விரும்புகிறவன் நான். இன்னும் சொல்லப்போனா, ஏன், என் பதவியே அடுத்து உங்களுக்கு கிடைக்க வழி இருக்கு. திறமையா வேலை செய்யுங்க. கண்ணில் திறந்த கண்ணியமும் நம்பிக்கையும், எனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லின. அடுத்து வந்த மாதங்களில் என் வேலை பழு ஏறுமுகமாகவும், எங்கள் கிழக்காசிய வர்த்தகம் எதிர்பார்த்த அளவு ஏறுமுகமாக இல்லாமலும் இருந்தது. சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை பிரிவில் இருப்பவர்களுக்கு எந்த நிறுவனமாக இருந்தாலும் வேலை நிச்சயமில்லை. ஒரு சிலரை வேலையை விட்டு அனுப்பினார்கள். அதிக வரும்படியும் அதே நேரம் வேலை நிரந்தரமின்மையும் அவர்கள் அறிந்த ஒன்றுதான். திட்டமிடுதலில் மேலாளராக இருக்கும் என் வேலை அப்படியல்ல. ஹரீஷ் எப்போதாவதுதான் நாங்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்கு வருவார்.
அவருக்கு கீழே வேலை செய்பவர்கள் 25 பேர். இதுவரை ஓரிரு முறைக்கு மேல் எங்களோடு மதிய உணவுக்கு கூட ஹரீஷ் வந்ததில்லை. என் வேலை பாணியும் அவர் அதிகம் எங்களை தேடி வராதபடி இருக்கிறது. சமீபத்திய கிசுகிசு, ஹரீஷ் மறுபடியும் பதவி உயர்வில் ஐரோப்பாவிற்கு செல்கிறாராம். பிரியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், டொராண்டோ அறைக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார் ஹரீஷ். அவருக்கு பதவி உயர்வு என்பது உண்மையானால் எனக்கு அவருடைய பதவி என்று சொல்லப்போகிறாரா? இது எத்தனை பெரிய வாய்ப்பு! உலகின் மற்ற நாடுகளுக்கு அவ்வப்போது போய் வர வேண்டும். இன்னும் பெரிய குழு, கணேஷ் கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சிறப்பாக செய்தால் அதற்கும் அடுத்த பதவி சுவிட்சர்லாந்து நாட்டில் எங்கள் தலைமை அலுவலகத்தில் கூட கிடைக்கும். கணினியின் திரையை பூட்டிவிட்டு நடந்தேன். உட்காருங்க என்றார். முகத்தில் வழக்கமான புன்னகையும் கண்ணில் தெரியும் திடமும் இல்லை. என்னவென்று சொல்ல முடியாத உடல் மொழி. முதல்ல நீங்க என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு என்றேன். வெள்ளை வெளியென்று நீண்ட பெரிய உரையை நீட்டினார். அன்புள்ள பிரியாவிற்கு என்று ஆரம்பித்து, இப்போதுள்ள வர்த்தக சூழலில் உங்களின் வேலையை சிங்கப்பூரில் வைத்திருக்க வேண்டியது அவசியமில்லை என்று எண்ணி மலேசியாவில் இருப்பவரின் வேலையோடு இணைத்து விட்டோம். நாளை முதல் நீங்கள் பணிக்கு வர வேண்டாம். உங்களுக்கான 3 மாத ஊதியம் எங்கள் நிறுவனத்தினரால் நஷ்ட ஈடாக தரப்படுகிறது என்று கடிதம் விரிந்தது. அதன் நீட்சியாக, நான் எனக்கு ஏற்படும் சூழலை பற்றி யாரிடமும் அலுவலகத்தில் பேசக்கூடாது. அந்த பெரு நிறுவனத்தின் பெயரை களங்கம் ஏற்படும் வகையில் இணைய பக்கங்களில் எழுதக்கூடாது என்று பலவற்றை எனக்கு கட்டளையாக சொல்லியிருந்தார்கள். உங்க மேலே ஒரு தவறு இல்லை. போன காலாண்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசம். வர்த்தகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் நாங்கள் இந்த மாதிரியான கடின முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. ஹரீஷ் என் கண்களில் சட்டென திரண்டு வந்த கண்ணீர் என் கண்ணந்தோடும் முன்னர் பேசினார். பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டில் தண்ணீரை எனக்கு நீட்டினார். எனக்கு கீழ் வேலை செய்கிற 7 பேர் என்றேன். மேலாளர் பதவியைத்தான் மலேசியாவோடு சேர்க்கிறோம். உங்கள் குழுவில் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த நேரத்திலும் உங்கள் குழுவை பற்றி அக்கறையாக இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை இந்த நிறுவனம் இழக்கிறது தான் கொடுமை என்றவரை வெறுப்பாக பார்த்தேன். எனக்கும் குடும்பம் இருக்கு. முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வேற வேலையாவது தேடியிருப்பேன். இல்லை, எப்படி சொல்ல முடியும்? ஒரு நிறுவனத்தோட ரகசியத்தை காப்பாற்றுறதும் உயர் பதவியில் இருக்கிறவங்களோட கடமை தானே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையை தக்க வைக்க நான் முயற்சி செய்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்பத்தான் முடியவில்லை. நான் அதிக உழைப்பையும் அதிக நேரத்தையும் முதலீடு செய்த வேலையிடம் என்னை வேண்டாம் என்று ஒரே நாளில் முடிவெடுக்கிறார்கள். எத்தனை இரவுகளை குழந்தையை மடியில் கிடத்தி கொண்டு அவனுக்கு கதை சொல்ல வேண்டிய நேரத்தை விட்டு வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பேன். வேலை எனக்கும் கணேஷுக்குமான நேரத்தை கூட அவ்வப்போது சாப்பிட்டிருக்கிறது. நான் என் நிறுவனத்தை என் வாழ்க்கையோடு இணைத்து கொண்டேன். ஆனால் என் நிறுவனத்திற்கு நான் எப்போது வேண்டுமானாலும் கழட்டிவிட முடிந்த ஒரு சாதனமாக
அக்ரிணை பொருளாக தெரிந்திருக்கிறேன். எப்படி இவர்களுக்கு இது சாத்தியமாகிறது? நியாயம் என்ற ஒன்றே இல்லையா? நான் என்ன தவறு செய்தேன்? என் வேலை என் நிறுவனத்திற்கு அதிக பண நெருக்கடி கொடுக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை. எத்தனை மில்லியன் டாலரில் புழங்கும் பெரு நிறுவனம் இது? ஹரிஷ் தன்னை தாயமாக வைத்துக்கொண்டு தனக்கான காய்களை சாமர்த்தியமாக நகர்த்திருக்கிறார். இன்னைக்கு மாலையோட உங்க மடிக்கணியை கொடுத்துருங்க. நீங்க உங்க குழுவில் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் அவங்க கிட்ட நீங்க அவசர விடுமுறையில் இருக்கீங்கன்னு சொல்றேன். மெதுவா அவங்களோடையும் இந்த முடிவை பகிர்ந்துக்கிறேன். அடுத்த வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எவ்வளோ திறமசாலி நீங்க. ஹரிஷ் பேச பேச பற்றி கொண்டு வந்தது. அவர் எடுத்த இந்த முடிவினால் நான் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருக்க ஒரு ஆலோசனை மையத்தின் அட்டையையும் இலவச இணைப்பாக நீட்டிய அந்த நொடி ரவி சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.